السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. ان الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا، من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له، واشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழிக்கப்பட்ட சமூகத்தார் என்ற தலைப்பில் நமக்கு முன்னால் வரலாற்றில் அல்லாஹுவால் அழிக்கப்பட்ட பல்வேறு சமூகங்களை ஒவ்வொன்றாக நாம் அறிந்து வருகிறோம். கடந்த வாரம் நாம் அழிக்கப்பட்ட நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அதுபோல் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த சமூகங்களுக்கு பிறகு அழிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார்தான் ஃபிரௌன், எகிப்து நாட்டு மன்னன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எதிராக பல்வேறு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டு பெருமை பிடித்து ஆணவத்தோடு அலைந்து கொண்டிருந்த கொடுங்கோல மன்னன் ஃபிரௌனையும் அவனுடைய படைபட்டாளத்தையும் அல்லாஹ் அழித்தொழித்தான். இந்த ஃபிரௌன் யார் என்றால் எகிப்து நாட்டு மன்னன். அவனுடைய படையினர் எகிப்தியர்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ரவேல் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் அழைக்கிறான் இல்லையா, இஸ்ரவேலர்களே, யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலுடைய மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். இஸ்ராயல் என்பது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பெயர். அவர்களைத்தான் அல்லாஹ் இஸ்ராயல் என்று திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இல்லாம ஹர்ரம இஸ்ராயலு அலா நஃப்ஸி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்ராயல் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்களுடைய பிள்ளைகள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயல் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டு அவர்கள் எகிப்து நாட்டுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள மன்னரிடம் விற்கப்பட்டு அங்கே வளர்கிறார்கள். பிறகு அவர்கள் பெரிய நபராக பெரியவராக வளர்ந்தவுடன் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. அப்போதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அந்த குடும்பமே எகிப்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். அங்கே வந்து அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் பல்கி பெருகி இஸ்ரவேலர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குழந்தைகள் பெருகி பெருகி எகிப்திலே ஒரு பெரிய சமூகம் உருவாகிறது. அந்த சமூகம் தான் இஸ்ரவேல் சமூகம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைகள் என்று ஒரு இனம் உருவாகிறது. இவர்களை பொறுத்தவரை எகிப்தை இவர்கள் பூர்வீகமாக கொண்டவர்கள் கிடையாது. இஸ்ரவேலர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குழந்தைகள் வழித்தோன்றல்கள் எகிப்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்த காலம் முதல் அப்போது வந்து அங்கு வந்து வாழ்ந்தவர்கள், அங்கே வந்தவர்கள்தான் யாரு, இஸ்ரவேலர்கள். அதற்கு முன்பே எகிப்தியர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வாழக்கூடிய சமூகம்தான் ஃபிரௌன், அவனுடைய படைபட்டாளத்தினர்கள். இவர்கள் இஸ்ரவேல சமூகத்தை காலப்போக்கிலே அடிமையாக்க பழகிவிட்டார்கள். ஏன்னா மனிதனுடைய ஒரு இயல்பு தானே, இவர் நாமெல்லாம் பூர்வீகர், பூர்வீகமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் வந்தேரிகள் என்ற ஒரு சிந்தனை பரவலாக ஈமான் இல்லாத தீய எண்ணம் உள்ளவர்களுக்கு வரும். இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு கூட உலகத்தில் பேசக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு நாட்டில் இவங்களாம் வந்தேரிகள்னு சொல்றதை பார்க்கிறோம். ஏன்னா அவங்களும் இந்த நாட்டில் பிறந்திருப்பாங்க, அவங்க மூதாதையர்கள் இந்த நாட்டு குடிமகன்களாக இருந்திருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டான். ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் வந்தேரிகள் என்று சொல்லி அடிமைப்படுத்தக்கூடிய காட்சியை, அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்கள் அடிமைகளாக நமக்கு கிடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இருக்கிறது. அன்றைய காலத்திலும் அது இருந்தது. அந்த எகிப்தியர்கள் அவர்களுடைய மன்னர்கள், ஒரு மன்னருக்கு பின்னால் ஒரு மன்னர் வந்தால் அவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரவேல் சமூகத்தை அடிமைப்படுத்தியே வந்தார்கள். அடிமைகளாகவே அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவர்களுக்கு சுதந்திரமாக எதுவும் செயல்பட முடியாது. இந்த ஆளக்கூடிய சமூகம் எதை சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். இவர்கள் ஒரு பணியை சொன்னால் அதை செய்ய வேண்டும், கஷ்டமான வேலையும் சொல்லுவாங்க அதையும் செய்யணும், அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேலையை எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஃபிரவுன் என்பவனும் வந்தான். ஃபிரவுன் என்பது அங்குள்ள மன்னர்களுக்கு அவர்கள் வைத்த ஒரு பொதுவான ஒரு பெயர். பாரோன் மன்னன் என்று சொல்வார்கள். எகிப்து நாட்டிலே யாரெல்லாம் மன்னர்களாக வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பாரோன், ஃபிரவுன் என்ற பெயரை அந்நாட்டு மக்கள் சூட்டுவார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த எகிப்து நாட்டு மன்னனுக்கும் நடந்த பிரச்சனை இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மன்னன் அல் ஃபிரவுன், அவனையும் ஃபிரவுன் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்படி கொடுமை நடந்து கொண்டு வந்தது. இந்த ஃபிரவுன் என்ற மன்னன் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தான். எகிப்தியர்களிடம் பல தெய்வ கொள்கை இருந்தது, பல சிலை வழிபாட்டு கொள்கை இருந்தது. அத்துடன் அந்த மன்னரையும் அவர்கள் கடவுளாக வணங்கினார்கள், நாட்டு மன்னரையும் கடவுளாக வணங்கினார்கள். அந்த நாட்டு மன்னன் அவனுடைய கொள்கை என்றால் அவனுடைய கொள்கையும் சிலை வழிபாட்டு கொள்கைதான். பல்வேறு சிலைகளை வணங்கக்கூடியவனாக இருந்தான். அத்துடன் தன்னையும் வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு உத்தரவிட்டான். ஆனா ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த இறைவன். அதுபோன்று எதரக்க ஆலிஹத்தக்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவுடன் ஃபிரவுனுடைய சபையோர் பிரமுகஸ்தர், அந்த முக்கியஸ்தர்கள் ஃபிரவுனை பார்த்து சொன்னாங்க, எதரக்க ஆலிகத்தக்க, உன்னையும் உன்னுடைய கடவுளையும் விட்டுவிட்டு வேறொரு கடவுளை வணங்கக்கூடிய கொள்கைக்கு மூசா அழைக்கிறார். அப்ப இந்த வசனத்தை வந்து நம்ம என்ன விளங்குறோம், ஃபிரவுன் அவனையும் வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு சொன்னான். அவன் பல்வேறு கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தான், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தான், அதையும் வணங்க வேண்டும் என்று அவன் மக்களுக்கு போதித்தான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இத்துடன் கொடுமை வேற. யாருக்கு கொடுமை? இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேல சமூகம் எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹ் வணங்கக்கூடிய சமூகமாக இருந்தது. ஏன்னா நபிமார்கள் பரம்பரையில வந்த சமூகம் இல்லையா? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக்கு, இஸ்மாயில் என்று இந்த பரம்பரை தொடர்ச்சியிலே வந்தது. அந்த பரம்பரைக்கு அல்லாஹ் பல்வேறு வேதங்களை வழங்கியிருந்தான், நபிமார்களை வழங்கியிருந்தான். அதனால் அவர்களிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்பே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இருந்தது. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இருந்துச்சு அந்த சிந்தனை. நபியாகிறதுக்கு முன்பாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக, தப்பு செஞ்சா அல்லாஹ்வை பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு இயல்பான பண்புள்ளவர்களாகத்தான் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஆக அல்லாஹ்வை நம்பிய ஒரு சமூகம் கொடுமைப்படுத்தப்படுகிறது, அடிமையாக தொல்லைப்படுத்தப்படுகிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகம் ஆட்சியிலே இருக்கிறது. அவர்கள் இந்த மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அன்றைக்கு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு, அடிமைப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகின்ற இந்த சமூகத்துக்கு ஒரு விடிவு காலத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறார். அவர்கள் கொடுமை அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும், அவர்கள் சிரமத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கூட்டத்தார் அழிய வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறார். அதற்காக அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டை பாருங்கள். உண்மையிலே நம்மளை ஆச்சரியப்படும். இதெல்லாம் ஒரு படிப்பின, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறு நம் அனைவருக்கும் உலகம் அனைவருக்கும் ஒரு படிப்பினை. அல்லாஹ் நினைத்தால் எப்படிப்பட்ட பலகீனமான நிலையில உள்ள ஒருவனை கூட ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்குவான். அடிமையாக இருக்கக்கூடியவர்களை சொந்தக்காரர்களாக எஜமானர்களாக அல்லாஹ் ஆக்குவான். எஜமானர்களாக ஆட்சி அதிகாரிகளாக இருந்தவர்களை அல்லாஹ் அழித்து துவம்சம் செய்து விடுவான். அதற்கு ஒரு சிறந்த ஒரு படிப்பினை தான் இந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள், இஸ்ரவேலர்களுக்கு விடுதலை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். மூசா நபியை பெற்றெடுத்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த குழந்தையாக இருக்கிறாங்க. இப்போ இருந்தே அல்லாஹ் இஸ்ரவேலர்களுடைய விடுதலை அல்லாஹ் துவங்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், இந்த குழந்தையை நான் இறை தூதராக ஆக்கப் போகிறேன். அப்பவே செய்தி வந்துருச்சு, இந்த குழந்தையை நான் இறை தூதராக ஆக்கப் போகிறேன். இந்த குழந்தை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை அது துடைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க. அவன் இந்த இஸ்ரவேல சமூகம் தலை தூக்கக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு வேலையையும் செய்தான். இன்னைக்கு கூட பார்க்கிறோம்ல, இந்த இஸ்லாமிய விரோத போக்குடையவர்கள், முஸ்லிம்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய தீவிரவாத சிந்தனை உள்ள வேறு கொள்கையை சார்ந்தவர்கள் நம்மளை பார்த்து அதிகமாக பொறாமப்படுவாங்க. என்ன பொறாமப்படுவாங்க? இவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனா அவன் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிற மாட்டான், ஏன்னா அவனுக்கு தவக்குள் இருக்காது, அல்லாமையில நம்பிக்கை இருக்காது. அவன் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையை பார்த்துட்டு அதனால வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு அதிகமா குழந்தை பெற்றா நமக்கு வருமானம் போயிரும், பல கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுனால அவன் பொண்டாட்டி என்ன செய்ய மாட்டா, குழந்தையை பெற்றுக்கிற முன் வர மாட்டா. ஆனா நம்மளை பார்த்து அவன் பொறாமப்படுவான். ஆனா முஸ்லிம்களாகிய நமக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எத்தனை குழந்தை பெற்றெடுத்தாலும் அதனால நமக்கு ஒரு நஷ்டம் அல்ல, குழந்தை பிறக்குது அதனால நமக்கு கஷ்டம் வரட்டுமே, அந்த குழந்தைக்கு கஷ்டம் வரட்டும், நமக்கு கஷ்டம் வரட்டும், அது எதுவுமே நமக்கு வீண் கிடையாது. அந்த குழந்தையே மோத்தா போனால் நமக்கு வீண் கிடையாது, அது நமக்கு சொர்க்கத்துடைய சேமிப்பு என்று நம்ம நம்பக்கூடிய சமூகம் என்பதால் முஸ்லிம்கள் குழந்தை பெற்றுக்கிற விஷயத்துல அவங்க எதையுமே பத்தி கவலைப்படுறது கிடையாது. அன்றாட உணவா தான் இருக்கும், அடுத்த நாளைக்கு கூட சேமிக்க முடியாது. ஆனாலும் என்ன செய்வான், அடுத்த குழந்தைய அவன் ஈஸியா பெற்றுக்கிறான், அது அவனுக்கு பெரிய விஷயமாக தெரியாது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் என்ற ஒரு சிறப்பால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயம். ஆனா இதை பார்த்து பொறாமப்படுவாங்க. இதே மாதிரிதான் இஸ்ரவேல சமூகத்தை பார்த்து அன்றைக்கு இருந்த மன்னன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் பொறாமைப்பட்டார்கள். இவங்க பெருகிறாங்களே, பெருகிட்டா அவங்களுடைய வலிமை அதிகமாகுமே, அப்ப அவங்களுடைய சப்த அதிகமாகும், நம்ம காலமெல்லாம் அவர்களை அடக்கி ஆள முடியாது, அடங்கிக் கொண்டிருந்த அந்த சமுதாயம் என்றைக்காவது ஒரு நாள் எழுந்து விடுமே அப்படிங்கிற அந்த பயத்துல அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையை இஸ்ரவேல மக்களுக்கு செய்தார்கள். என்ன கொடுமை? அல்லாஹ் அந்த கொடுமையை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உங்களுடைய ஆண் மக்களை, உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா இஸ்ரவேல சமூகத்தில் யாராவது ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தைகளை பார்த்து அவர்கள் கொன்று விடுவார்கள், பெண்களை விட்டு விடுவார்கள். அது மாதிரி இந்த வயோதிகர்கள் கலடர்கள் அவங்களை விட்டு விடுவாங்க. ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடக்கூடாது, பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கணும், ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கணும். இப்படி திட்டம் போட்டு குழந்தை பிறந்தோனையும் சாவடித்த ஒரு கொடுங்கோல் காரியத்தை செய்தவர்கள் தான் யாரு? எகிப்தியர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்ப என்ன நடக்கும் இளமையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மன்னன் கொலை செய்ய வருவார். இதான் நடக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், உங்களுக்கு குழந்தை பிறந்தோடையுமே அந்த குழந்தைய ஒரு பேழைக்குள் வைத்து, ஒரு பெட்டிக்குள் வைத்து ஆற்றிலே நீங்கள் விட்டு விடுங்கள். எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அந்த குழந்தையை எடுத்துக்கிறான். யார் எடுப்பா? என்னுடைய எதிரி, அந்த குழந்தையுடைய எதிரி. எனக்கும் அந்த குழந்தைக்கும் யார் எதிரியா இருக்கிறானோ அவனே அந்த குழந்தைய என்ன செய்வான், எடுத்து வளர்ப்பான். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, அந்த குழந்தையை மறுபடியும் உங்களிடத்துல வந்து நம்ம சேர்த்துருவோம். இவ்வளவு வாக்குறுதியும் அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் கொடுக்கறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன வாக்கை நம்பி அதை செய்யறாங்க. ஆனாலும் அந்த ஈமான் வேணுமா இல்லையா? குழந்தை பெத்தோனையுமே ஊர் உலகத்தில் எல்லாம் சாவடிக்கிறாங்க. சரி, சாகடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படிதான் ஒவ்வொரு தாயும் நினைப்பா. எந்த ஒரு தாய் என்ன செய்ய மாட்டா, குழந்தையுடைய சேஃப்டிக்காக சரி இவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆத்துல வச்சு விடுவோம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டா, நினைக்க மாட்டா. ஏன் ஆத்துல போனா அது இறந்துட்டா என்ன செய்யறது, அது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கட்டுமே, கடைசி வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு பாப்போமே என்றுதான் ஒரு தாயுடைய எண்ணம் இருக்கும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அல்லாஹ்வுடைய சொல் மேல நம்பிக்கை வச்சு ஆத்துல விட்டா அல்லாஹ் பாதுகாப்பேங்கிறான், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த பேழைக்குள் பெட்டிக்குள் வைத்து மூசா நபியை ஆற்றிலே விட்டு விடுகிறார்கள். ஆனாலும் மனசு கேட்கல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய உள்ளம் எப்படி ஆயிருச்சுன்னா எதை பத்தியும் சிந்திக்கல, குழந்தையை ஆத்துல விட்டுட்டு எதை பத்தி அவங்களுக்கு கவனம் வரல, மூசா நபியை பத்தியே அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அவங்க சிந்திச்சு கொண்டிருந்தார்கள். அந்த விஷயத்தை அவர்களே வெளிப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிற அளவுக்கு என் பிள்ளைய நான் விட்டுட்டேனே ஆத்துல விட்டுட்டேனே என்று அதை யாரையும் சொல்லக்கூடாது, ஏன்னா அதான் ரகசியம், அல்லாஹ் ரகசியமா தான் செய்ய சொல்லி இருக்கிறான். அந்த அளவுக்கு அவர்களுடைய துக்கம் இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த விடப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெட்டி மன்னனுடைய அரண்மனைக்குள் வருகிறது. அங்கே அரசிகள் குளிப்பார்கள் அல்லவா, ஃபிரௌனுடைய மனைவி அவங்க குளிக்கக்கூடிய அந்த அரண்மனைக்குள் அந்த பெட்டி வருகிறது. அப்போ அந்த பெட்டியை எடுத்து பார்த்தா குழந்தை சத்தம் இருக்குது. இப்ப அரசியுடைய கையில குழந்தை வந்து கிடைத்திருக்கிறது. இந்த குழந்தை இஸ்ரவேலர்களுடைய குழந்தை அப்படின்னு தெரிஞ்சா ஃபிரௌன் அப்பவே கொலை செஞ்சிருப்பான். ஆனா அல்லாஹ் அது தெரியக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறான். அந்த குழந்தையும் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அதை பார்த்தவுடன் ஒரு ஃபிரௌனுடைய மனைவிக்கு ஒரு அன்பு ஏற்பட்டு விடுகிறது, அந்த குழந்தை மேல ஒரு ஆசை ஏற்பட்டு விடுகிறது. ஊர் உலகத்துல யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான் இந்த ஃபிரௌன், ஆனா அவன் பொண்டாட்டி சொன்னா கேட்டுதான் ஆகணும். நிறைய பேர் வந்து பொண்டாட்டிக்கு அடிமையா தானே இருக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட ஆணவக்காரனாக இருந்தவன் அந்த இடத்துல அவன் அடங்கி போனான். அப்ப அவனுடைய மனைவி சொன்னாங்க, அசாய் என்ஃபானா, இந்த குழந்தை கண்டிப்பாக நமக்கு நன்மை கொடுக்கும். அவன் கண்டிப்பா குழந்தை நன்மை கொடுத்துச்சு. யாருக்கு கொடுத்துச்சு? அந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு அது நன்மையை கொடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்மையை கொடுத்தான். அவன் அத்தஹிதஹு வலதா, இதை நம்ம குழந்தைய எடுத்து வளர்த்துக்கிறோமே என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, குழந்தைய எடுத்து வளர்க்கறாங்க. இப்ப குழந்தைய எடுத்து வளர்த்துட்டா அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பா? ஏன்னா கை குழந்தையா இருக்கு, அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பா? அரண்மனையில் உள்ளவர்கள் யாரெல்லாம் தாயார்களா இருக்கிறாங்களோ, குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்களோ, அந்த பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த குழந்தைக்கும் பால் கொடுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு மோஜிசா என்ன, அல்லாஹ் யாரை எங்க கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறானோ அப்படி சேர்த்துருவான். அல்லாஹ்வுடைய மோஜிசா என்ன, யாரிடத்திலையும் பால் குடிக்க முடியாதவாறு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை எல்லாம் ஏற்படுத்தி விட்டான். அவங்க யார்த்தையும் பால் குடிக்கல, பால் சொல்லி எந்த ஒரு பெண்ணும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பால் கொடுக்க போனாலும் யாருடைய மார்பகத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உள்வாங்கல. அப்ப அந்த குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது, அதுக்கு பால் தேவை. இன்னைக்கா நம்ம என்ன செய்வாங்க, பாலை குடிக்காண்டா எதையாவது ஊத்தி தொலைஞ்சொல்லி என்ன செய்வாங்க, எதையாவது சாப்பாடு கிப்பாட கொடுத்து விட்டுருவாங்க. ஆனா அந்த காலத்துல உள்ள மக்கள் கண்டிப்பா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க, இவங்க கூட எத்தனையோ பேரை கொண்டு வர்றாங்க, யார்த்தையும் அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குதுன்னு விட்டு தொலைஞ்சாங்களா? எதையாவது பசும்பால், மாட்டுப்பால், ஒட்டகப்பால் எதையாவது கொடுத்துருவோம்னு விட்டாங்களா? செய்யல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட முக்கியத்துவம் இருந்துச்சு, தாய்ப்பாலுடைய அவசியம் முக்கியத்துவம். அப்ப ஊர்ல தேடுறாங்க, எந்த பெண்ணை தான் கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறது, யாருடைய பாலை இது ஏத்துக்கிற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும் போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி, அவங்களுக்கும் தெரியும் இது யாரு வந்து மாட்டி இருக்கிறது, யாரு, நம்ம தம்பி தான் வந்திருக்காரு, வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப அந்த விஷயத்தை சொல்லாம அந்த அரண்மனை காரர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி ஆலோசனை சொல்றாங்க, இது தம்சி உஹ்துக்க, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய சகோதரி நடந்து சென்றால் ஃபதகூலு ஹல் அதுல்லுக்க அதுல்லுக்கும் அலாமை யத்ஃபுலு, இந்த குழந்தையை யார் பொறுப்பெடுத்து வளர்ப்பான்னு எனக்கு தெரியும், யார் இடத்துல இந்த குழந்தை பால் குடிக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதை உங்களுக்கு சொல்லட்டான்னு சொல்லி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அது மன்னருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குடும்பம், அங்க உள்ள ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, பால் கொடுப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து பாருங்கன்னு சொன்னோனையுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அங்க கொண்டு போறாங்க. இப்ப தாயிடத்திலே அல்லாஹ் திருப்பி வைக்கிறான். எங்க எந்த தாயிடத்திலிருந்து அல்லாஹ் அந்த குழந்தையை பிரிச்சானோ அதே தாயிடத்திலே அல்லாஹ் கொண்டு போய் வைக்கிறான். யாருடைய அனுமதியோட? ஃபிரௌனுடைய அனுமதியோடு. ஃபிரௌனுடைய அனுமதியோடு அல்லாஹ் என்ன செய்யறான்? அங்க கொண்டு போய் விடுறான். அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இது பால் குடிக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கோம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஃபிரௌனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு மனசு ஆறுதல் அடைகிறது. அல்லாஹ் நம்ம பிள்ளைய நம்மகிட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டான். இப்ப அது மட்டும் கிடையாது, இப்ப என்ன உபசரிப்பு வேற. ஏன்னா மன்னருக்கு தேவையான ஆளுக்குல பால் கொடுக்கறாங்க. அப்ப என்ன செய்வாங்க? இவங்களுக்கு தேவையான சாப்பாடு உபசரிப்பு எல்லாமே எங்கிருந்து வரும்? அரண்மனையிலிருந்து வரும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்தை என்ன செய்யறான்? பாதுகாத்து அவர்களுக்கு அருள் புரியறான். இப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்துகிட்டு வர்றாங்க. எதிரி தன்னுடைய எதிரியை தானே என்ன செய்யறான்? ஃபிரௌன் வளர்த்து கொண்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. பருவ வயசை ஒரு வாலிப பருவத்தை அடைகிறாங்க. அப்போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல வீரமான ஒரு வாலிபர், அவங்களுக்கும் வழங்குது. ஏன்னா இவங்க இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவங்க, மேல உள்ளவங்களை எல்லாம் நம்ம சமூகத்தை அடக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் தெரியும். ஒரு நாள் அவங்க வெளியே வரும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் யாரு? மூசா நபியுடைய சமூகம், இஸ்ரவேல சமூகத்தை சார்ந்தவன். இன்னொரு ஆள் யாருன்னா எதிரி சமூகம், இந்த ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவங்க. இந்த மாதிரி தான் சமூகத்தை சார்ந்தவன், மூசாவை எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்டோனையுமே மூசா நபி சமூகம் போனாங்க. அப்பெல்லாம் அவங்க நபி ஆகல. என்னடா என் சமூகத்தை சார்ந்தவன் அடிக்கிறியா? ஓங்கி ஒரே ஒரு குத்து தான். மூசா மூசா ஒரு குத்து விட்டார். அவர் கதையை முடிச்சிட்டாருன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு குத்துல அவன் செத்து போயிட்டான். அந்த அளவுக்கு அவங்க பலம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாது, என்னடா நம்ம ஒரு குத்து தானே விட்டவன் செத்து போனா, அது அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவன் போயிட்டான். அப்புறம் அவங்க தப்புன்னு தெரியுது. ஆகா, நம்ம அநியாயமா ஒரு உயிரை கொண்டுட்டோமே, கொலை செய்யணும்னு நினைச்சு செய்யல, அடிக்கும் போது அவன் செத்து போயிட்டான். கொலை செஞ்சு அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடிட்டு மறுநாள் மறுபடியும் அதே ஆளு சண்டை போடுறாரு. அவருக்கு வேலையே சண்டை போடுறதுதான் போல, யார் கூட பார்த்தாலும் சண்டை போடுறது. மறுநாள் அதே மாதிரி சண்டை. அவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் மூசாவே வா, மறுபடியும் வருவாரு, நேத்து விட்ட மாதிரி மறுபடியும் ஒரு சண்டை ஒரு குத்து உழுவார்னு சொல்லி மூசா நபியை மறுபடியும் அவர் கூப்பிடுறாரு. ஆஹா, நீ மிகப்பெரிய வழிகேடன், நேத்து தான் உன் பேச்ச கேட்டு நான் ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், மறுபடியுமா இப்படின்னு சத்தம் போட்டுட்டு. சரி, சத்தம் போட்டுட்டு மூசா போனாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்க? அவனை சண்டை அவன்கிட்ட சண்டைக்கு போறாங்க. அவன் சொல்றான், ஏய், நேத்தான் நீ ஒரு கொலை பண்ண, மறுபடியும் என்ன நீ கொலை செய்ய பாக்குறியா? இப்படிலாம் என்ன செய்யுது? ஒரு உரையாடல் போகுது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் ஓடி வர்றாரு. மூசாவே, நீ நேத்து ஒரு கொலை செஞ்ச இல்லையா, அதுக்காக உனைய கொலை செய்யறதுக்கு இப்ப எல்லாரும் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க கொலை செஞ்சிட்டீங்க, அதுக்கு பதிலா உங்களை தண்டிக்கிறதுக்கு எல்லாரும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு செய்தி சொன்னோனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து என்ன செய்யறாங்க? சரி, இனிமே இங்க இருந்தா நம்மளை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எங்க போறாங்க? எகிப்தை விட்டு வெளியே போறாங்க, வேற நாட்டுக்கு போறாங்க. மதியன் நகரத்துக்கு போறாங்க. அந்த மதியன் நகரம்னா மிஸ்ரை தாண்டி என்ன செய்யுது, அந்த ஜோர்டான் அந்த பகுதிகளில் இருக்குது. அங்க போறாங்க. அங்க ஒரு காட்சியை பாக்குறாங்க. கிணத்துல ரெண்டு பெண்கள் தண்ணி எடுக்க முடியாம தனியா ஓரமா நிக்கிறாங்க. ஆம்பளைய பூரா என்ன செய்யறாங்க? தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? நேர்மையானவங்களா இருந்தா பொம்பளையும் பலகீனமானவங்க, நம்மளாம் பலமான படைப்பு, நம்ம தண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு குடத்தை விடுவோம் அப்படின்னு விடணும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த வலிமைய ஆண் என்ற அந்த ஆணாதிக்கத்தை காட்டி இந்த பெண்களை ஓரமா ஒதுக்கி வச்சு தண்ணி விடாம இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இரக்கம் வருது. ஆஹா, அந்த பெண்ணுக்கு இப்படி உதவி செய்யாம இப்படி அநியாயம் பண்றாங்களேன்னு சொல்லி இவங்க சார்பில் போய் என்ன செய்யறாங்க? தண்ணி எடுத்து அந்த ரெண்டு பெண்களுக்கும் கொடுக்கறாங்க. இது அந்த பெண்களுடைய மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இந்த நிகழ்வை தன்னுடைய தந்தை இடத்துல போய் அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தோம், நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஆள், என்ன இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தாருன்னு. உடனே அந்த தந்தை என்ன செஞ்சாங்க? அவரை நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூப்பிட சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இது வந்து ஒரு தந்தை என்றுதான் வருகிறது. ஆனா வரலாற்று என்ன சொல்லுவாங்க? அவர் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அது வந்து ஒரு வரலாற்று தப்பான கருத்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் எப்ப அழிக்கப்பட்டுச்சு? நம்ம வரலாற்றுல சொன்னது இதுக்கு முன்பாகவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொன்ன பிறகு அதற்கு பிறகு அழிக்கப்பட்ட சமூகம் தான் இது. இந்த சமூகம் சுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், அதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி தந்தையிடம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வர்றாங்க, அந்த இரண்டு பெண்கள் வர்றாங்க. வந்தோனையுமே அந்த தந்தை என்ன செய்யறாரு, இவர் ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருக்கிறார், ஏன்னா எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்காரு, இறக்கப்பட்டு அவர் செஞ்சிருக்காரு, எதையும் அவர் எதிர்பார்க்கல. அப்ப இந்த மாதிரி ஆளை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அவர்கிட்ட பெண் பேசுறாங்க. பெண் பேசுறத நம்ம நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஊர் உலகத்துல எப்படி பெண் பேசுறாங்க, எப்படி மாப்பிள்ளைய கொடுக்கறாங்க, ஊர் உலகத்துல பெண்ணு பேசும்போதே என்ன செய்யறது, உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க, மாப்பிள்ளைக்கு வீடு கொடுத்துருவீங்களா, மாப்பிள்ளைக்கு காரு கிடைக்குமா, மோதிரம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, அப்புறம் வந்து சீர்வரிசை கிடைக்குமா, இப்படியே என்ன செய்யறது, வெக்கம் இல்லாம வரவேச்சனை பேசக்கூடிய காட்சியை பாக்குறோம். ஆனா இங்க என்ன நடக்குது, அந்த பெண்ணுக்கு உரிமையாளர் பெண்ணுடைய தகப்பனார் மாப்பிள்ளையிட்ட பேசுறார், என்ன பேசுறாரு, நான் என்னுடைய பெண்கள்ல ஒருத்திய உனக்கு நான் தர்றேன், நீ கல்யாணம் முடிச்சுக்கோ, ஆனா அதுக்கு பதிலாக மகராக நீ என்ன செய்யணும்னா 8 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும், கூலி வேலை. எத்தனை வருஷம், 8 வருஷம் என்னிடத்துல கூலி வேலை செய்யணும், கூலி தொழிலாளியா இருக்கணும், உனக்கு நான் சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பேன், சம்பளம்லாம் என்ன, என் மகதான் உனக்கு சம்பளம், அதுக்கு இது நிகர், 8 வருஷம் நீ வேலை செய்யணும், 8 வருஷம் தான் ஒப்பந்தம், நீ 10 வருஷம் செஞ்சா அது உன்னுடைய விருப்பம், இப்படின்னு சொல்றாரு. 8 வருஷமே வேலை செய்ய முடியுமா, அதுவே எவ்வளவு பெரிய ஒரு காலகட்டம். மூசா அரசங்க அதையும் ஏத்துக்கிட்டாங்க, நான் இந்த 2 தவணையில எதை நான் செஞ்சாலும் அதுக்கப்புறம் என்ன என்ன செய்யக்கூடாது, இந்த தவணையில எதை நான் நிறைவேற்றினாலும் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னை விட்டுறணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேலை செய்யறாங்க. அப்ப 8 வருஷம் வேலை செய்யறாங்கன்னா கல்யாணம் முடிகிறது, கண்டிப்பாக அவங்களுக்கும் குழந்தைகள் எல்லாம் பிறக்கும். இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விட்டு அங்கிருந்து மறுபடியும் என்ன செய்யறாங்க, வேறு ஊருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு தூர் மலையிலே அவர்கள் இடையிலே தங்குகிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு சூடு தேவைப்படுகிறது, ஏன்னா கடும் குளிர், அந்த பகுதிகள்லாம் குளிர் வந்துச்சுன்னா கடுமையாக இருக்கும், அந்த குளிர் காய்வதற்கு அவர்களுக்கு வெப்பம் தேவைப்பட்டது, கங்கு தேவைப்பட்டது. அப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு அந்த தூர் மலையில நெருப்பை தேடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. அப்போதுதான் ஒரு மரத்திலிருந்து சப்தம் வருகிறது, மூசாவே நான் தான் இறைவன், அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை என்று சப்தம் கேட்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திகைத்து பார்க்கிறார்கள். அல்லாஹ் அதை புரிய அந்த ஏகத்துவம் அந்த விஷயத்தை எல்லாம் உங்களை நபியாக நான் ஆக்கிவிட்டேன் என்பதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியப்படுத்துறான். இப்ப நபியாக ஆக்கிய பிறகு என்ன ஒரு பொறுப்பு, ரசூலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் ஒரு பொறுப்பு சாட்டுகிறான், நீ ஃபிரௌனிடம் செல்ல வேண்டும், செல்லும் போது உனக்கு 2 அத்தாட்சிகளை நான் தர்றேன். அல்லாஹ் 2 அத்தாச்சிகளை தர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஒரு கைத்தடி இருக்குது, இந்த கைத்தடியை வச்சு நீங்க என்ன செய்வீங்க, இதை வச்சு ஆடு மாடுகளுக்கு இளதலைகளை நான் பிச்சு போடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னும் வெவ்வேறு பிரயோஜனங்கள் இருக்குது, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் நினைத்தால் இந்த கைத்தடிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வேண்டுமானாலும் நான் தருவேன் என்பதை அல்லாஹ் புரிய வைக்கிறான். நீங்க கைத்தடியை கீழே போடுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கீழே போடுறாங்க, போட்டால் அது அப்படியே சீரக்கூடிய பாம்பாக மாறுது. பார்த்தோன்னு ஓடுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், பயந்துட்டு ஓடுறாங்க, பாம்பை பார்த்தோன்னு ஓடுறாங்க, ஏன்னா பாம்பை கண்டா படையும் நடுங்குமா இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நடுங்கத்தான் செஞ்சாங்க. அல்லாஹ் கூப்பிட்டான், மூசாவே பயப்படாதீங்க, இது வந்து அற்புதம், உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராது, இரண்டாவது உங்களுடைய சட்டப்பைக்குள்ள நீங்க கைவிடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டப்பைக்குள் கையை விட்டு விட்டு வெளியே எடுக்கிறார்கள், கை வெண்மையாக அதுல ஒரு ஒளி உருவாகிறது, பிரகாசம் வருகிறது, ஒரு வெளிச்சம் வருகிறது. இந்த 2 அற்புதத்தையும் அல்லாஹ் கொடுத்து நீங்க ஃபிரௌன் இடத்துல போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு பயம், என்ன பயம் வரும், கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், இப்ப மறுபடி மூணா பிடிச்சி நம்மளை கொலை செஞ்சிடக்கூடாது, யா அல்லாஹ் நான் ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சிருக்கேன், அவங்க கொலை செய்ய வேண்டியது கொலை செஞ்சிருவாங்க. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு ஒரு உடல்ல ஒரு பலகீனம் இருந்தது, நாக்கிலே ஒரு கொன்னல், வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் போது தடுமாற்றத்தோடு பேசுவாங்க. அப்ப அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சகோதரன் ஹாரூன் இருக்கிறார், அவர் அங்க எகிப்துல தான் இருக்கிறார், அவர் என்னை விட தெல்ல தெளிவாக அழகாக அற்புதமாக பேசக்கூடியவர், அவரை என்னோட சேர்த்து நபியாக ரசூலாக ஆக்கு என்று அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் ரெண்டு பேரும் என்ன செய்யறான், நபியாக ஆக்குறான். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மனைவி மக்களை எல்லாம் கூப்பிட்டு எங்க போறாங்க, எகிப்துக்கு போறாங்க. இப்ப ஃபிரௌனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க, ஃபிரௌனிடத்துல நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர், இனிமே இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தாதே, அவர்களை என்னோடு நீ அனுப்பிவிடு, நீ உன்னை இறைவன் என்று சொல்லாதே, நீ ஒரு மனிதன் தான், உன்னுடைய சிலை வழிபாடுகளை எல்லாம் நீ விட்டுவிடு, இப்படி அவனுக்கு ஓரிரை கொள்கையை சொல்லி இந்த அநியாயத்தை செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபிரௌன் அவங்ககிட்ட பதிலுக்கு என்ன செய்யலாம், தர்க்கம் பண்றான், அந்த தர்க்கத்தை எல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவன் என்னென்ன சொன்னான், எங்களுடைய முன்னோர்கள் காலம் காலமாக இந்த சிலை வழிபாட்டை நாங்கள் செய்து வருகிறோம், அதை நீ நாங்கள் விட்டுவிடணுமா, விட்டுட்டு உனக்கு பின்னாடி வரணுமா, அப்ப நீ என்ன பெரிய ஆளா, அப்ப உனக்கு பெருமையை நீ விரும்புறாயா, உனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரணும், உனக்கு நீ ஒரு தலைவனாக இருக்கணும், இப்படி நீ விரும்புகிறாயா, அது மாதிரி உனக்கு சரியா பேச தெரியல, அதெல்லாம் சொல்லி காட்டான். உனக்கு முதல் ஒழுங்கா பேச தெரியுதா, உன் நாக்களே கொன்னல் இருக்குது, இந்த லட்சணத்துல நீ அல்லாஹ்வுடைய ரசூலா, ஓ ஃபால்த ஃபால்த கல்லதி ஃபால்த, இதுக்கு முன்னாடி நீ என்னென்ன காரியத்தை செஞ்சிருக்க தெரியுமா, அதெல்லாம் ஞாபகப்படுத்துறான். எதை ஞாபகப்படுத்துற, ஒரு மனுஷன் திருந்திட்டான், அவன் சொல்றது சரியே அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறான். அவன் என்ன பாக்குறான், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த தெரியுமா, நீ கொலகாரனா தானே இருந்த, கொலை செஞ்சுட்டு இப்ப வந்து நீ ரசூல்னு பேசுறியா அப்படின்னு என்ன செஞ்சான், இதையெல்லாம் அவன் சொன்னான். அது மாதிரி கேட்டான், ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, சரி இப்பதான் நீ வந்து இந்த தௌஹீத நீ சொல்ற, இதற்கு முன்னால் எத்தனையோ கூட்டங்கள் சமூகங்கள் எங்களுடைய முன்னோர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள், அவங்களாம் சிலைகளை வணங்கித்தான் அழிந்து போய் இறந்து போயிருக்கிறாங்க, அப்ப அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கறான். அப்ப மூசா நபி இதுக்கெல்லாம் அழகான தெளிவான பதில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஆமா நான் கொலை செஞ்சது உண்மைதான், நான் அறியாம தெரியாம இருந்தேன், அப்ப நான் செஞ்சேன், அதுக்கப்புறம் அல்ல என்ன இறை தூதராக்குனா, அதுக்கப்புறம் நான் சிறப்பான ஒரு சிறந்த ஒரு மனிதனாக நான் மாறிவிட்டேன், அதையெல்லாம் சொல்றாங்க. முன்னோர்களுடைய நிலை என்னன்னா, அதை பத்தி எனக்கு ஞானம் இல்ல, கால அல் முஹா இந்த ரப்பி ஃபி கிதாபில்லா, ரப்பி ஃபி கிதாபில் ஃபி கிதாபில்லா யதில்லு ரப்பி வலா என்சா, அதை பற்றிய ஞானம் என்னுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது, உன்னுடைய முன்னோர்கள் சொர்க்கம் போவாங்கன்னா நரகம் போவாங்கன்னா நான் பேச மாட்டேன், அதை அல்லாஹ் பாத்துக்கிடுவான் என்று மூசா சொன்ன இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அது மாதிரி நான் தானே உன்னை வளர்த்தேன், இப்ப வந்துகிட்டு நபின்னு சொல்றியே, உன்ட ஏதாவது தங்க காப்புகள் இருக்குதா, என்கிட்ட உள்ள மாதிரி, என்கிட்ட உள்ள மாதிரி எகிப்து நாடு உன்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறதா, இந்த ஆறுகள் என் கைவசத்தில் இருக்கிறது, எகிப்து ஆறுகள் நைல் நதி இதெல்லாம் உன்னுடைய கைவசத்தில் இருக்கிறதா என்று இப்படி அவன் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். கடைசியில் அவன் என்ன செய்யல, அதை நம்பல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட அற்புதம் இருக்கு அப்படின்ட்டாங்க. என்னப்பா அவன்கிட்ட அற்புதம் இருக்கு, அந்த ரெண்டு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்த அந்த ரெண்டு அற்புதத்தையும் செஞ்சு காட்டுறாங்க. கைத்தடியை கீழே போறாங்க, அது பாம்பா மாறுது, சட்டப்பைக்குள்ள கையை விட்டுட்டு வெளியே எடுக்கிறாங்க, அதுல இருந்து பிரகாசம் ஒளி வெளிப்படுகிறது. இதை பார்த்தா நம்ம நம்பணுமா இல்லையா, ஆனா அவன் நம்பல. நீ வந்து சூனியக்கார, நீ ஏமாத்துற அப்படின்னு சொன்னான். உண்மையிலே நீ இது பாம்பா ஆக்கல், இது பாம்பு கிடையாது, உண்மையிலே இது ஒளி இல்லை, ஏதோ நீ வேலையை செஞ்சிருக்கிற என்று அவன் சொன்னான். அந்த நேரத்துலதான் அவன் சவால் விட்டான், வேணும்னா இதை விட பெரிய சூனியக்காரங்க எல்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க, நீ இதெல்லாம் வச்சு எங்களை மாத்திரலாம் நினைக்கிறியா, உன்னை விட பெரிய தர்மசாலிகள்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க, உன்னை சூனியக்காரங்கிறத அவங்க நிரூபிப்பாங்க பாரு என்று சவால் விட்டான். வேணா போட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்டான். அவன் தான் முத போட்டிக்கு கூப்பிட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாங்க. என்ன சவால், பந்தயம் அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு சவால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருது, இந்த மாதிரி ஒரு விழா நாள், அந்த மக்கள் எதை விழா நாளாக கொண்டாடுகிறார்களோ அன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா, அன்னைக்கு எல்லாரும் விடுமுறையில் இருப்பாங்க, யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விழா நாள்ல இந்த இடத்துல மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு விட வேண்டும். அந்த நேரத்துல உன்னுடைய ஆட்களை நீ கூட்டிட்டு வா, நானும் வர்றேன், போட்டி நடத்துவோம்னு ஒத்துக்கிட்டாங்க. முழுக்க முழுக்க அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை தான். போட்டி மக்களும் குழும்பியாச்சு. விழா நாள், இந்த ஃபிரௌனும் வந்துட்டான், அவனுடைய கூட்டத்தார்கள் வந்துட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு பின்னாடி யாருமே கிடையாது, யாரும் இந்த இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா அந்த சமூகம் என்பதால் மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்கள அவங்க நம்பிதான் இருந்தாங்க இஸ்ரவேலர்கள். அப்ப இந்த நேரத்தில் சூனியக்காரங்க வர்றாங்க, நீ முத போடுறியா நான் முத போடட்டா, என்ன கேட்கிறாங்க, கைத்தடியை நீ முத போடுறியா அல்ல நாங்க முத போடட்டா, ஏன்னா சூனியக்காரங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. மூசா ஏற்கனவே கைத்தடியை போட்டுதானே பாம்பு மாதிரி காட்டினாரு, அது மாதிரி நம்மளும் காட்டிடுவோம் சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. நீ முத போடுறியா நாங்க முத போடவா, மூசா நபி சொன்னாங்க நீங்களே முத போடுங்க, அவர்கள் கயிர்களையும் கைத்தறிகளையும் போட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அவருடைய கயிர்களும் கைத்தறிகளும் சீர்வதை போல அவர்களுக்கு பொய்யான தோற்றம் ஏற்பட்டது. மக்களுடைய கண்களை அவர்கள் பயப்படுத்தினார்கள், மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க, ஆஹா கைத்தறியை போட்டு மக்களுக்கு ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டாங்க, ஒரு அச்சம் ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு அச்சம் ஏற்பட்டது. இதெல்லாம் குர்ஆன்ல வருது, அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. லா தஹஃப் இன்னக அந்தல் ஆலா, மூசாவே பயப்படாதீங்க, நீங்க தான் உயர்ந்தவர்கள், நீங்க தான் ஜெயிப்பீங்க. அல்கைமா ஃபி யமீனிக, உங்க வலக்கரத்துல உள்ள அந்த கைத்தறியை கீழே போடுங்க. தல்கஃப் மா சனஉ, அவங்க செய்ததையெல்லாம் இது விழுங்கி விடும் என்று அல்லாஹ் சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து அந்த கைத்தறியை கீழே போடுறாங்க. மக்களை பயமுறுத்தி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நிலையை கொண்டு வந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை அப்படியே மாத்துறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி உண்மையாகவே பாம்பாக மாறி அவர்கள் போட்ட அந்த கயிர்களையும் கம்புகளையும் முழுங்கி விட்டது. இப்ப வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு யார் ஜெயிச்சிட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சிட்டாங்க. என்ன அது, இது முழுங்கிருச்சுல, அப்ப ஜெயிச்சிட்டாங்க, மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு வெற்றினா, இந்த ஃபிரௌனுடைய லலாலத்தை குஃப்ர நியாயப்படுத்துறதுக்காக ஃபிரௌன் காசு கொடுத்து கூட்டு வந்தானே, காசு கொடுத்துதான் கூட்டி வந்தான், காசுக்காக தான் அவங்க இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரியான ஃபிரௌனுடைய கூட்டாளிகள், சூனியக்காரர்கள், அவங்களுக்கே உண்மை புரிஞ்சிருச்சு, ஆஹா இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது வந்து நம்மள மாதிரி அவர் சூனியக்காரர் கிடையாது, அவர் ரசூலுன் அமீன், நேர்மையான இறை தூதர், இறை தூதரால தான் இப்படி செய்ய முடியும் சொல்லி சஹரத்து சுஜ்ஜதன், அந்த சூனியக்காரர்கள் சஜிதாவிலே விழுந்தார்கள். காலு இன்னா ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூன் மூசாவுடைய ரப்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஃபிரௌன் என்ன செய்யறான், அப்படியா அந்த பக்கம் போயிட்டீங்களா, நான் ஆமந்தும் பிஹி கபுல ஆதன லக்கும், உங்களுக்கு நான் அனுமதி தர்றதுக்கு முன்னாடியே மூசாவை நீங்க நம்பிட்டீங்களா, இன்னஹு லகபீருக்கும் உள்ளதி அல்லமக்கும் சஹர், உங்களுக்கு சூனியத்தை கத்துக் கொடுத்த ஆசானே அவர் தான். கடைசி ரெண்டு பேருக்கு தொடர்பு ஏற்படுத்தி விட்டான். என்ன நீங்க உங்களுக்கு ஆசானே அவர் தான், நீங்களா உங்களுடைய மாணவர்கள் தான், அதனால தான் அங்க போயிட்டீங்க என்று அவன் சொன்னான்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க சொன்னாங்க, உங்களை நான் கொலை செய்ய போறேன்னு ஃபிரௌன் மிரட்டினான். கத்தி அண்ண ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மாறுகால் மாறுகை வாங்குவேன், இந்த கையை வெட்டினா இந்த காலை வெட்டும், இந்த காலை வெட்டி இந்த கையை வெட்ட போறேன் என்று அவன் எச்சரிக்கை செஞ்சான், கொலை செய்வேன்னு சொன்னான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூனியக்காரவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த மூமீன்கள் என்ன சொன்னாங்க, நீ என்ன தீர்ப்பு வழங்குவாயே வழங்கிக்கொள், இன்னமா தக்கதி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் தானே உன்னால் தீர்ப்பு வழங்க முடியும், மறுமையில உன்னால் என்ன தீர்ப்பு வழங்க முடியும், நாங்களே மரணிப்போம் அவ்வளவுதான், மரணிச்சா எங்க போவோம், எங்க ரப்பிடத்துல தானே போவோம், எங்க ரப்பு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உன்னோட இருந்து நாங்க நிறைய தப்புகளை செஞ்சோம் இல்லையா, அந்த தப்புகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அவர்கள் பேசினார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரியான உறுதியான ஈமான் அவர்களிடம் வந்தது. ஃபிரௌன் சும்மா விடுவானா, விடமாட்டான். அந்த சூனியக்காரர்களை, ஈமான் கொண்ட அந்த மூமீன்களை அவன் கொலை செய்யத்தான் செஞ்சிருப்பான், கொலை செஞ்சிருப்பான் கண்டிப்பாக, ஆனா அவங்க கொள்கையில உறுதியா இருந்தாங்க. இதை பார்த்தாவது அவன் திருந்தி இருக்கணும், எவ்வளவு அற்புதம், உனக்கு ஒரு தோல்வி கிடைச்சிருக்கே, அப்பயாவது அவன் புத்தி வந்திருக்கணும், ஆனா அவனுக்கு அந்த புத்தி வரல, அவன் அந்த குஃபுர்ல ரொம்ப பிடிவாதமாகவே இருந்தான். அதுக்கப்புறமா அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, அவனை பணிய வைக்கிறதுக்காகவே நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தான். என்ன அற்புதம், கிட்டத்தட்ட அல்லாஹ் 9 அத்தாட்சிகள் என்று சொல்கிறான். வலக்கது ஆத்தைனா மூசா திசா ஆயாத்தின் பையினாத், மூசாவுக்கு நாம் தெளிவான 9 அத்தாட்சிகளை நாம் வழங்கினோம். 9 அத்தாட்சிகள், அதன 9 அச்சாட்சிகள், ரெண்டு தான் நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன ரெண்டு, ஒன்னு கைத்தறிய பாம்பா மாத்து காட்டுறது, இன்னொன்று சட்டப்பைக்குள்ள விட்டு எடுத்தா வெளிச்சம் வர்றது, இந்த ரெண்டு தான். அப்ப மிச்ச 7 என்னன்னு கேட்டா, அதெல்லாம் அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு கொடுத்தான், இந்த ஃபிரௌன் பணியனுங்கிறதுக்காக, அந்த சமூக மக்கள் அல்லாவை நம்பணும் குஃப்ர விடணுங்கிறதுக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மாதிரி சில சோதனைகளை அனுப்புனான். அது என்ன என்னங்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு எதிராக வெள்ளத்தை அனுப்பினோம்,
வெள்ளத்தால ஏற்படும், ஊரெல்லாம் தண்ணி. தண்ணி வந்தா என்ன இவன் பயிரிட முடியும், ஆடு மாடுகள் என்ன சாப்பிடும், வேலை வெட்டிக்கு இவன் போக முடியுமா? வெள்ளத்தால ஏற்படுத்தி விட்டான். ஏய் பண்ணிரியா அப்படின்னு கேட்டான். அந்த நேரத்தில் என்ன செய்யறது, மூசா சமூகம் கட்டுப்பட்டு நடக்கிறது, இஸ்ரவேலர் நோவினை செய்யாம கொஞ்சம் அடங்கி இருக்கிறது. எப்ப இந்த துன்ப காட்டங்கள், சோதனை காலகட்டத்தில் வல் ஜெராத், வெட்டுக்கிளிகள் எல்லாம் அனுப்பி விட்டான். இதெல்லாம் ஒரு நீண்ட காலம், ஒரு நேரத்தில் நடந்ததில்ல. அடுத்து என்னது, வெட்டுக்கிளி அவன் அறுவடை பண்ண பயிர் செய்திருக்கக்கூடிய எல்லா விளைச்சல் பயிர்களையும் இந்த வெட்டுக்கிளிகள் வெட்டி போட்டு துவம்சம் செய்தது, இல்லாம ஆக்கிரும். கூட்டமா வந்துச்சுன்னா ஒரு வயலே அதை நாசமாக்கிரும். அல்ல அப்படி கொடுத்தான், சோதனை அவனுக்கு வந்துச்சு. வல் கும்மல், பேனு. பேனு ஒரு நாலு பேர் நம்ம தலையில இருந்தாலும் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்படி படபடையா கிளம்புனா என்ன செய்ய, அல்ல பேனையே என்ன செஞ்சா அனுப்பி விட்டான், அது கூட்டமாக வந்துச்சு. அப்ப அது ஒரு சோதனையா இல்லையா? வல் லஃபாதியா, தவளைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அனுப்புனான். தவளை ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தா பிரச்சனை இல்லை, அதுவே கூட்டமாச்சுன்னா என்ன செய்யும், நம்ம தூங்குற மெத்தையில தவளை கிடைக்கும், நம்ம சாப்பிடுற தட்டுல தவளை கிடைக்கும், எங்க போனாலும் உட்காந்தா தவளைக்கு மேல உட்காரணும், காலை வச்சா தவளைக்கு மேல வைக்கும். இப்ப இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா? தவளை தானே இருந்துட்டு போதும், என்ன நம்மளை கடிக்கவா செய்யுது, நல்லா மேல ஏறி உட்காந்து கூட தூங்க முடியுமா நம்மளால? இப்படி என்ன செஞ்சா அல்ல இந்த தவளைகளையும் கூட்டம் கூட்டமாக எல்லாம் அனுப்பி வச்சா. ஒரு தம ரத்தம், குடிக்கிற தண்ணீர் எல்லாம் எப்படி மாறுச்சு, ரத்தம். குடிக்கிற தண்ணீர் ரத்தம் மாறுச்சுன்னா எப்படி குடிக்கிறது மனுஷனால வாழ முடியுமா? ஆக இப்படிப்பட்ட அத்தாட்சிகளையும் அல்லாஹ் கொடுத்தான். அப்ப எத்தனை அத்தாட்சிகள் ஆச்சு, ஏற்கனவே ரெண்டு, அதோட வெள்ளம், வெட்டுக்கிளி, பேனு, தவளை, ரத்தம், அஞ்சு. இந்த அஞ்சோட அந்த ரெண்டு சேர்த்த ஏழு அத்தாட்சிகள் ஆச்சு. மீதம் உள்ள ரெண்டு அத்தாட்சி என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அவர்களுக்கு செல்வங்களை அழிச்சான். என்ன செஞ்சான், பஞ்ச பட்டினியை எல்லாம் ஏற்படுத்தினான். அதே எல்லா திருமறை குரான் சொல்லி காட்டுறான். அது ஒரு அத்தாட்சி. இன்னொரு ஃபிரௌன் கண்கூடாக, ஃபிரௌனுடைய பட்டாளம் கண்கூடாக கண்ட ஒரு அத்தாட்சி இருக்கு. அது எல்லாம் அல்லாஹ் குரான் சொல்றான்ல, நாம் எந்த ஒரு அத்தாட்சியை காட்டினாலும் அந்த அத்தாட்சி முன்னாடி நாம காட்டினதை விட பெருசா இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூட அல்லாஹ் வைக்கல, உன்னை காட்டினா அதை விட பெருசா அல்லாஹ் ரெண்டாவது காட்டுவான், அதை விட பெருசுதான் அல்லாஹ் அடுத்து காட்டினான். இந்த எட்டை விட பெருசு ஒண்ணு இருக்குது, அது என்ன தெரியுமா? என்னது, கடல் ரெண்டா பிளந்ததுதான். கடல் என்ன செஞ்சு ரெண்டா பிளந்தது, அதை கண் கூட பார்த்தவன் என்ன செய்யல, திருந்தல. மூசா நபிக்கு தானே வழியிடுது, இஸ்ரவேலர்களுக்கு தானே அல்ல கடல்ல ரெண்டா பிளந்திருக்கிறான். அப்ப அதுல உள்ள போறமே, இது நம்மள மூடிட்டா என்ன செய்யறது, இந்த புத்தியில அவனுக்கு வரவே இல்லை. ஆனா அது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அவனுக்கு இருந்தது. இப்படியெல்லாம் அவனுக்கு செய்திகள் சொல்லப்பட்டது. ஆனா அவன் அதை என்ன செய்யல, எதையுமே அவன் கேட்கல. கடைசியில இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவன் திருந்த மாட்டான், நீ திருந்தாட்டினா போ. இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, எகிப்தை விட்டு வெளியே போறாங்க. எகிப்தை விட்டு என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு இஸ்ரவேலர்களை என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி வெளியே வர்றாங்க. இப்ப அடக்க முடியாது, ஏன், அடிபணிஞ்சிட்டான். ஏன்னா இவ்வளவு சோதனைகளால மூசா நபி அவனால என்ன செய்ய முடியல, எதிர்க்க முடியல. ஏதாவது பண்ண வந்தானா இந்த மாதிரி ஏதாவது முசீபத்தை அவனுக்கு வந்துருது, அப்ப அதை சமாளிக்கிறது அவனுக்கு பெரிய பாடா போயிருது. இந்த மாதிரி சூழல்ல இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு பின்னாடி எகிப்தை விட்டு வெளியே போறாங்க. அப்பதான் என்ன செய்யறாங்க, அந்த என்னன்னா அந்த கடலை கடக்கிறாங்க. அநேகமாக அது ஒரு ஒரு சிறிய கால்வாய் மாதிரி உள்ள ஒரு பகுதியா இருக்கும், கடலாக பஹர் என்று அல்லாஹ் சொன்னாலும் அது வந்து ஒரு கடக்கக்கூடிய, நடந்து கடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய ஒரு இடைவெளி உள்ள ஒரு கால்வாய், அந்த பகுதியில தான் இந்த கடக்கிறாங்க. அப்ப கடல் முதல் கடல் பழக்கல, அவங்க தப்பிச்சு போகும்போது முன்னாடி கடல் வந்துருச்சு. பின்னாடி ஃபிரௌன் என்ன செய்யறான், அவனுக்கு பொறுக்க முடியல, சரி போய் தொலைகிறாங்க, இவ்வளவு காலம் அடிமைப்படுத்திட்டான், இப்பயாவது விடுதலையாக அவங்க சந்தோஷமா வாழட்டுங்கிற புத்தி வரல அவனுக்கு. அவன் என்ன செய்யறான், இவர்களை எப்படி விடலாம், இவ்வளவு காலம் என்கிட்ட கடந்தவனுங்க, இப்ப இந்த அளவுக்கு இவர்களுக்கு துணிவு வந்துருச்சா, இவர்களை விடக்கூடாதுன்னு சொல்லி படை பட்டாளத்தோடு ஆயுதங்களோடு, அவங்க எல்லாம் கம்மியான ஆட்கள், நம்ம எவ்வளவு ஆட்கள் இருக்கிறோம், அவ்வளவு பேரும் போய் இன்னைக்கு அவங்க என்ன செய்யறோம் பாருன்னு சொல்லி அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வர்றான். பின்னாடி ஃபிரௌனுடைய பட்டாளம், முன்னாடி கடல், தப்பிக்க வழி இல்ல. கூட இருந்த ஆட்கள் வேற என்ன செய்யறாங்க, இன்னால முதுரக்கூன், மூசாவை நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு, தப்பிக்க வழி இல்லையே. பின்னாடி ஃபிரௌன் வந்திருக்கான், ஆயுதங்களோட வந்திருக்கான், படையோட வந்திருக்கான், முன்னாடி கடல், எங்கிட்டு போறது என்று பயப்படுறாங்க. மூசா நபி சொன்னாங்க, கல்லா அப்படி அல்ல, பயப்படாதீங்க, நம்ம மாட்டிக்கொள்ளவில்லை, இன்ன மஅய ரப்பி, என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கிறான், சயஹதீன், அவன் எனக்கு நேரான வழியை காட்டுவான். அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை பாத்தீங்களா? தப்பிக்க வழி இல்ல, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அவன் எனக்கு சரியான வழியை காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுத்தமாக அந்த இடத்துல சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, உங்களுடைய கைத்தடியால உங்க கைத்தடியா கடல்ல நீங்க அடிங்க. கடல்ல ஒரு பாதையை ஏற்படுத்துங்க, அடிங்க, ஒரு பாதை ஏற்படும், அந்த தண்ணீர் இரண்டு மருங்கிலும் சுவர் போல் எழுந்து நிற்கும். அல்லாஹ் தண்ணி என்ன செய்யறான், சுவர் மாதிரி ரெண்டு பக்கம் எழுந்து நிக்க வைக்கிறான், ரெண்டு பக்கமும் நிக்குது, பாதை விட்டுருக்கு கடலுக்கு நடுவுல. எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த கடல்ல நடந்து போகும்போது அந்த இஸ்ரவேலர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ வைப்பதற்காக கடல்ல ரெண்டா பிளந்திருக்கிறான். கடல்ல இதுவரைக்கும் ஈரமாகவும் தண்ணீராகவும் ஆழமாகவும் இருந்த பகுதியில ஒரு ஈரம் கூட இல்லாத ஒரு பகுதி எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற ஒரு உணர்வோடு அவங்க என்ன செய்யறாங்க, அதுல கடந்து போறாங்க. இவர்கள் ஏறிவிட்டார்கள், இது மூசா அலைஹிஸ்ஸலாம்களும் இஸ்ரவேலர்களும் அந்த கடலை கடந்துட்டாங்க. ஃபிரௌன் பாக்குறான், ஃபிரௌனுடைய படைப்பட்டாலும் பாக்குது, என்ன செய்யணும், ஆஹா கடலே ரெண்டா பிளந்து அந்த மக்களை பாதுகாக்குது, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கான், அவனுக்கு நல்லா தெரியும், தெரியாமலாம் இதை செய்யவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த அற்புதங்கள் எல்லாம் உண்மைதான் என்பது ஃபிரௌனுக்கு தெரியும், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கும் தெரியும், தெரிந்து கொண்டுதான் உள்ளம் உறுதியாக நம்பியது, ஆனாலும் அவர்கள் மறுத்தார்கள். அப்ப அல்லாஹ் தான் செய்யறான்னு தெரியும், தெரிஞ்சே அவன் என்ன செஞ்சான், இந்த குஃபுர்லாம இருந்தான், பின்னாடி என்ன செஞ்சான், விரட்டி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யறதுக்கு பின்னாடி அந்த படைவட்டாளத்தோட கடலுக்குள்ள என்ன செய்யறான், குதிக்கிறான், நுழையிறான், அவங்க வெளியே இருந்துட்டாங்க. இப்ப அல்லாஹ் கடலுக்கு உத்தரவு போட்டான், அந்த தண்ணீர் அவனை சூழ்ந்து கொள்கிறது, அல்லாஹ்வுடைய பிடிக்குள் இந்த ஃபிரௌன் மாட்டிக்கொள்கிறான். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவன் சொல்றான், கலிமா சொல்றான், என்ன கடைசி நேரம், தப்பிக்க வழியே இல்லை, அல்லாஹ் எவ்வளவோ அவகாசத்தை கொடுத்தான், ஆனா மவுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வானவர்களை மலக்குமார்களை கண்ணால பார்த்துட்டா அதுக்கப்புறம் தௌபாவுடைய வாசல் கிடையாது. அவனுடைய கண்ணுக்கு அல்ல மலக்க காட்டிட்டான், என்ன மலக்கு தெரிஞ்சிட்டாங்க. இப்ப தண்ணீர் சூழும் போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ரஈல். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்றான், இஸ்ரவேலர்கள் யாரை நம்புனாங்களோ அந்த இறைவனை தவிர வேறு யாரையும் நான் இறைவன் இல்லை என்று சொல்கிறேன், வேறு யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்லை. அது அவன் எப்படி அல்லாங்கிற வார்த்தை கூட உனக்கு சொல்ல தெரியல. இஸ்ரவேலர்கள் நம்புனாங்களே, இஸ்ரவேலர்கள் மூசா யார சொன்னாரோ அந்த இறைவன் தான் உண்மையான இறைவன், அவனை மட்டும்தான் வணங்க தகுதியானவன், வேறு யாரையும் நம்ம வணங்க கூடாது என்று அவன் அந்த இடத்துல கலிமாவை மொழிகிறான். இத இந்த கடலுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி இவன் முழிஞ்சிருந்தா அல்ல அவனை முஸ்லீமாக ஆக்கியிருப்பான். அவனே சொல்றான், வனமின் அல் முஸ்லிமின், இப்ப நான் முஸ்லீம் ஆயிட்டேங்கிறான், என்ன செய்யறான், நான் இப்ப முஸ்லீம் ஆகிவிட்டேன், அல்லாஹ் ஏத்துக்கல, அல்லான் அசைத்த மின் கபில், இதற்கு முன்பாக எவ்வளவு குழப்பங்கள், எத்தனை புத்தனாக்கள், எவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சிட்டு இப்ப நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா, இப்ப நீ கலிமாவை மொழியிறியா, இது பிரயோஜனம் தராது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல் யௌமனு நஜ்ஜீக பி பதனிக்க லி தகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. ஏன்னா கடல் சூழ்கிறது, கடல்ல சூழ்ந்தா தண்ணி கடலுக்கு உடம்பு வந்து கடலுக்குள்ள போச்சுன்னு வைங்களேன், கடலுக்குள்ள அப்படியே காணாம போயிரும். ஆனா இந்த விஷயத்தை அல்லாஹ் வரலாற்று பதிவாக்க நினைக்கிறான், எந்த விஷயத்தை, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் பதிவாக்க நினைக்கிறான். அதுக்காக என்ன செய்யறான், பல் யௌமனு நஜ்ஜீக பி பதனிக்க லி தகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னாடி வர்றவங்கலாம் நீ அத்தாட்சியா இருக்கணும், அதனால இன்றைய தினம் உன்னுடைய உடலை நம்ம பாதுகாப்போம். கடலுக்குள்ள அல்ல அப்படியே விட்டுறல, மத்தவங்களுடைய உடம்பெல்லாம் கடலுக்குள்ள போய் அழிஞ்சு போச்சு, இருந்த இடம் தெரியாம எங்க போச்சுன்னு தெரியல, ஆனா ஃபிரௌனுடைய உடம்பை மட்டும் அல்ல என்ன பண்ணா, அவன் செத்து போனதுக்கு பிறகும் அவன் பாடியை கொண்டு வந்து கரையில தூக்கி போடுறான். அல்ல எதுக்கு, எல்லாரும் பாக்குறான், ஆகா நீனா எப்படி வாழ்ந்த, எவ்வளவு திமிரா நடந்த, இப்ப இவனுடைய நிலைமை இப்படி இருக்குதே, நல்லா இப்படி அழிச்சிட்டானே, அந்த உடலை பார்த்து அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இவன் அழிக்கப்பட்டு விட்டான். ஆனா கடல்ல முழுகிட்டானா என்ன வேணா நினைக்கலாம், என்ன நினைக்கலாம், வேற எங்கேயாவது போய் தப்பிச்சிருப்பானோ அப்படின்னு நினைக்கலாம். அல்லாஹ் பிடிச்சிட்டான், அல்லாஹ் இவன் பிடிச்சிட்டாங்கிறது அல்லாஹ் காட்டுறான். அப்ப இதையெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க, பார்த்து அவன் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டாங்கிற செய்தி அன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுதான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் அது ஒரு ஆயத்தாக இருக்குது. நீங்க நிறைவேற பிரவுனுடைய உடம்ப பாதுகாக்கிறனா என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு இதுதான் பிரவுனுடைய உடம்பும்பாங்க. சஹாபாக்கள் அந்த உடம்பை பார்த்தா அவங்களுக்கு ஆயத்தா அது இருந்துச்சா? இவ்வளவு காலத்து மக்களுக்கு அந்த உடம்பை பார்த்துதான் அவங்க அத்தாச்சி அதை நம்புனாங்களா? அது கிடையாது. அத்தாச்சி உடம்பு வந்து அத்தாச்சி கிடையாது. எது அத்தாச்சி? அவன் அழிக்கப்பட்டான், அவன் பிடிக்கப்பட்டாங்கிற செய்தி அந்த காலத்து மக்கள் கண்கூடாக பார்த்து அதை பதிவு செஞ்சு பின் வந்த மக்களுக்கு எடுத்துரைச்சு அதை இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இதுதான் ஆயத்து, இதுதான் நமக்கு ஒரு படிப்பின. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி சொல்லி காட்டுறான். அவன் அழிக்கப்பட்டனாலதான் ஆசுரா தினம். நம்ம என்ன செய்யறோம், முஹர்ரம் மாசத்துல 10வது நாள் என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோமா இல்லையா? ஆசுரா நோன்பு. அந்த ஆசுரா நோன்பு எதுக்கு மூசா நபி வச்சாங்க? ஃபிரௌன் அழிக்கப்பட்டான் என்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த நோன்பு வச்சாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவன் தான் ஹாமான் என்பவன். யாரு ஹாமான்னு ஒருத்தன் வர்றான். இவன் யாருன்னா ஃபிரௌனுக்கு கீழே இருந்த ஒரு அமைச்சராக இருந்தவன். ஏன்னா இவன் ஃபிரௌன் ஹாமான கூப்பிட்டான், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு மூசா அவங்க சொல்லும் போது அதை கிண்டல் பண்ணி ஃபிரௌன் சொன்னா, ஹாமானே எனக்கு ஒரு கட்டடத்தை ஒரு கோபுரத்தை எழுப்பு, களிமண்ணால் அதை எழுப்பு, நான் போய் மூசாவுடைய இறைவன் இருக்கிறாரா நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு கிண்டல் பண்ணான். அது மாதிரி அவன் எழுப்பவும் செஞ்சான். இன்னைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உறுதியான தகவல்ல ஆய்வடிப்படையில் உள்ள ஒரு விஷயம்தான் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரமீடுகள் இருக்குது இல்லையா, அந்த பிரமீடுகள் பற்றிய உள்ள ஒரு சமிக்கை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஃபிரௌன் ஹாமான கூப்பிட்டு என்ன சொல்றான், களிமண்ணால் ஒரு கோபுரத்தை எழுப்பு, அந்த கோபுரம் எப்படி இருக்கணும், நான் மேல போய் மூசாவுடைய இறைவனை பார்க்கிற அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு கோபுரமா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் சொன்னான். இது பிரமீடுகளை பற்றி உள்ள ஒரு கருத்து என்று சில விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப நமக்கு சில டவுட் இருக்கும், பிரமிடு வந்து பாறையாலும் இருக்குன்னு சொல்லி, ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, அது பாறை கிடையாது, அது வந்து என்ன, அது வந்து ஒரு இந்த களிமண் எல்லாம் தீனு தானே சொல்றான், அந்த களிமண்ணும் அதோடு சில பொருட்களையும் கலந்து அவர்களாக பெரிய பெரிய கற்களை செஞ்சாங்க, அந்த கற்களை கொண்டு வந்துதான் அந்த பிரமிடுகளை எழுப்பினாங்க என்ற ஒரு கருத்து இருக்குது. ஆக இந்த ஹாமான் என்பவனும் காபிராக இருந்து ஃபிரௌனோடு அழிக்கப்பட்டவன். இந்த சம்பவத்தில் அழிக்கப்பட்ட ஒரு இறுதி ஒரு நபரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அவன் யாருன்னா காரூன். இந்த மூணு பேரை தான் நல்லா பிரத்யேகமா சொல்லி காட்டுறான், யாரு ஃபிரௌன், ஹாமான், காரூன். இந்த காரூன் யாருன்னா எகிப்தன், எகிப்தியன் கிடையாது, அவன் எகிப்து நாட்டை சேர்ந்த அந்த ஃபிரௌனுடைய கூட்டாளி கிடையாது. இவன் யாருன்றா மூசா நபியுடைய சமூகத்தை சார்ந்தவன் தான். இவன் யாரு, மூசா நபியுடைய சமூகத்தை சார்ந்தவன் தான். அல்லாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவன் கானமின் கௌமி மூசா, மூசாவுடைய கூட்டத்தாரை சார்ந்தவனா இருந்தான். ஆனா அவனுக்கு நிறைய செல்வம் இருந்துச்சு, எதனால எப்படி வந்துச்சு நமக்கு தெரியல. ஒருவேளை முனாஃபிக்கா இருந்தானா, ஏன்னா இந்த சமூகத்துக்கு அநியாயம் பண்ணி அக்கிரம் பண்ணி ஃபிரௌன் இருந்து பொருளாதாரத்தை வாங்கிட்டு இருந்தானா, அது நமக்கு தெரியல. ஆனா பெரிய செல்வந்தனாக கோடீஸ்வரனாக அவன் இருந்தான். அவனுடைய செல்வம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவன் செல்வத்தை கிடையாது, அவன் செல்வத்தை பூட்டி வைக்கக்கூடிய கஜானாவை சுமக்கிறதுக்கு பெருங்கொண்ட கூட்டத்துக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு பெரிய கூட்டத்தாருக்கு செல்வத்தை பூட்டி வைக்கிற அந்த சாவிகளை சுமக்கிறதுக்கே சிரமமா இருக்கும். சாவியை சுமக்கிறதுக்கே ஒரு பெரிய கூட்டத்தாருக்கு கஷ்டமா இருக்குன்னா, அந்த சாவிக்கு உள்ளக்க அந்த கஜானாவும் இருக்குதே, அந்த கஜானா எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த அளவுக்கு செல்வம் இருந்துச்சு. அவன் தெருவுல வருவான், வந்தா என்ன உயர்தரமான ஆடை, என்ன நறுமணம் கமழுகின்ற வாசனை திரவியங்கள், என்ன ஆடை ஆபரணங்கள், என்ன அவனுடைய வாகனங்கள், அற்புதம் அவனுடைய மாளிகை. இப்படித்தான் அவன் வாழ்ந்தான். அவன் தெருவுல வந்தானா மக்கள் எல்லாம் சரியான தெளிவில்லாதவங்க மக்கள் எல்லாம் சொல்லுவாங்களா, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு இருந்த மாதிரி செல்வம் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே என்றெல்லாம் பேசினாங்க. வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், ஆனா கல்வியாளர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, வைலக்கும், யார் அந்த ஏங்கக்கூடிய மக்களை பார்த்து, துன்யா விஷயத்துல காஃபிரை பார்த்து உன்ட ஈமான் இருக்கு, நீ காஃபிரை பார்த்து ஏங்குற, அந்த மக்களை பார்த்து கல்வியாளர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன கேடு, ஸவாபுல்லாஹி கைரும் லிமன் ஆமனவ அமில சாலிஹா, அல்லாவை ஈமான் கொண்டு நல்லறங்களை செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய கூலிதான் இது எல்லாத்தையும் விட பெருசு, அவனுக்கு கிடைச்சதெல்லாம் மட்டமானது அப்படி நம்பி மனசை தேத்துக்கோங்க. எதுக்கு இவனுக்கு வழங்கப்பட்டதை பார்த்து நீங்க பொறாமப்பட்டு வைத்தறிச்சல் பட்டு ஏங்குறீங்க என்று கல்வியாளர்கள் சொன்னார்கள். அந்த காரூனுக்கு உபதேசம் பண்ணாங்க அந்த கல்வியாளர்கள், அஹசின் கமா அஹசன் அல்லாஹ் இலை, அல்லாஹ் உனக்கு நல்லது செஞ்சிருக்கான், அது மாதிரி நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செய், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை வச்சு, வபுத்தகை ஃபீமா ஆதா கல்லாஹு தாரல்லாஹிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை வச்சு மறுமையை நீ தேடு என்று அழகா என்ன செய்யறாங்க, அவ்வளவு தபீகல் ஃபசாத், உலகத்துல ஃபசாத் பண்ணாத, குழப்பம் செய்யாத, பெருமை அடிக்காத, இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா காரூன் என்ன சொன்னா, என்னமா ஊத்தி துஹூ அல அல்மின் இந்தி, இதெல்லாம் என்ன அல்லாஹ் கொடுத்ததா, என் அறிவால கிடைச்சது, என் புத்தியால கிடைச்சது. ஒரு மனுஷனை எவ்வளவுதான் பிளான் பண்ணி பொருளாதாரத்தை சம்பாதிச்சாலும் அவன் என்ன நம்பணும், இது நம்மளா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா அல்லாவால கிடைச்சிச்சு நம்பணும். ஆனா அவனுக்கு என்ன புத்தி வந்துச்சு, இது என்னுடைய புத்தியால மைண்டால எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அவன் சொன்னான். இப்படி அவன் பெருமையோடு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அவனையும் அவன் வீட்டையும் அவன் பொக்கிசு அவன் காசு பணம் ஆடம்பரம் பங்களா எல்லாத்தையும் சேர்த்து பூமியில நம்ம பிடிச்சு இழுத்துட்டோம். இதுவும் அந்த மக்களுக்கு ஒரு படிப்பனையா இருந்துச்சு. பூமிக்குள்ள எல்லாம் என்ன செஞ்சுட்டான், அவனையும் இழுத்துட்டான், அவன் காசு பணம் எல்லாத்தையும் இழுத்துட்டான். இப்படி அவன் அழிக்கப்பட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாற்று உண்மைகள் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம் அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை பெற்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.